ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான போதம். தலைப்பு சிறப்பு பாயிர. வழங்குபவர் திரு சௌரிராசன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
ஆகவே அவர் இந்த உலகத்தில் மண்ணுலகத்துக்கு இறங்கி தகுந்த அருளாளர்கள் மூலமாக இந்த உண்மைகளை இந்த மக்கள் எல்லோரும் தெரிந்து கொண்டு உயிவடைய வேண்டும். குறிப்பாக தமிழகம் உயிவடைய வேண்டும். ஏனென்றால் நல்ல தவம் செய்தவர்கள் எல்லாம் வந்து பிறக்கக்கூடிய மண் நம்முடைய தமிழகம். அதனால இங்கதான் நிறைய இதற்கு தகுதி உள்ளவர்கள் பிறக்க முடியும் இந்த இடத்துலதான் அப்படிங்கறதுனால தமிழிலேயே இந்த நூலை அவர் செய்தார். அப்படி செய்ததுக்கு பிறகு அந்த நூல் சற்று கடினமாக இருந்ததுனாலே அவரே வார்த்திகம் என்ற ஒரு பொழிப்புரையும் செய்து நமக்கு தந்தருளி இருக்கிறார். அதான் சொல்கிறார், நந்தி முனிகணத்தை அளித்த திருநந்தி தேவர் சனத்குமாரர் முதலிய முனிவர் கூட்டத்திற்கு சிவஞான போத நூலை அளித்து அருளினார் யார்? சிவபெருமான். அங்கனும் அளித்தருடைய உயர் சிவஞான போதம் உரைத்தோன். அந்த ஏனைய நூல்களுக்கெல்லாம் மேம்பட்டு விளங்குகின்ற தலைமை நூல் இந்த நூல். இந்த நூலுக்கு இணையான நூல் உலகத்திலேயே நீங்க எதையும் எடுக்க முடியாது. இதனுடைய வழிநூலாகிய சித்தியாருக்கு பாதி பாட்டுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நூல்களுமே சமமாகாது என்று பெரியவர்கள் பாடியிருக்கிறார்கள். ஆகவே இந்த நூல் மிக உயர்ந்த நூல், நூல்களுக்கெல்லாம் தலைமை நூல். அப்படிப்பட்ட சிவஞான போத நூலை வார்த்திகம் என்ற பொழிப்புரையோடு கூடி அருளியிருக்கின்றார். அவர் யாருன்னா, பெண்ணை புனல்கூழ் வெண்ணெய் சுவேதனன். பெண்ணையாற்றின் நீரால் சூழப்பட்ட பெண்ணையாறு அந்த சூழ்ந்திருக்கின்ற திருவெண்ணை நல்லூரில் எழுந்தருளியிருந்தவரும் சுவேதவன பெருமாள் என்னும் இயற்பெயரை உடையவரும். ஆக அவருக்கு ரெண்டு பெயர்கள், ஒன்று பெயர் இயற்பெயர், அது சுவேதவன பெருமாள். அவருடைய சுவேதவன ஈஸ்வரனுடைய திருவுருளால் பிறந்ததுனால சுவேதவன பெருமாள் என்ற பெயர் அவருக்கு வந்திருந்தது. அப்படிப்பட்டவர். அவருக்கு இன்னொரு தீட்சா நாமம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு பரஞ்சோதி முனிவர் கொடுத்த தீட்சா நாமம் மெய்கண்டார். பொய்கண்டு அகன்ற மெய்கண்ட தேவன். அந்த பரஞ்சோதி முனிவர் தன்னுடைய ஆசிரியராகிய சத்திய ஞான தரிசனிகள் சத்தியத்தை தரிசனம் பண்ணவர். சத்தியம் என்பது உண்மை, அதன் மெய் கண்டார். அவருடைய குருநாதருடைய பேரை அவர் பெற்றார், மெய் கண்டார். பொய்ப்பொருளை எல்லாம் கண்டு கழித்து எதெல்லாம் பொய்யோ, அதான் மணிவாசக பெருமான் சொல்வது போல, மாய வாழ்க்கையை மெய்யென்று எண்ணி மதித்திடா வகை நல்கினான் அப்படின்னு. அப்படி இந்த பொய்ப்பொருளை எல்லாம் கண்டு கழித்து மெய்ப்பொருளை தெளிந்த காரணத்தினால் அவருக்கு தீட்சானம் எப்படி அமைந்தது? மெய்கண்ட தேவன் பெற்ற பெயர் மெய்கண்ட தேவன் என்னும் சிறப்பு பெயரை உடையவரும் பவம் நனி வன்பகை கடந்த தவர் பிறவியாகிய மிக வலிந்த பகையினை வென்ற அரிய தவத்தோர்களும். அவரை சாதாரணமானவர்கள் வாங்கிறது பெருசு இல்ல, இந்த பிறவியாகிய பகையை கடந்த பெரிய தவத்தை உடைய சிவஞானிகள் ஜீவன் முக்தர்கள் எல்லாம் அவரை பணிகிறார்கள். அவர்களெல்லாம் அடிபுனைந்த தலைமையோர். ஞானிகளெல்லாம் தமக்கு தலைவராக அவர் நினைக்கக்கூடிய பெருமையான நிலைமையை உடையவர். தனது திருவடிகளை தங்கள் தலைமையில் புனைந்து கொள்ளும்படியான தலைமைத்தன்மை உடையவருமாகிய அருட்குறவர் நம்முடைய மெய்கண்டார். அவர் சிவஞான போத நூலை நமக்கு அருளி இருக்கிறார். இந்த சிவஞான போத நூலை அருளியதன் மூலமாக நம்முடைய ஆணவமலமானது நம்மை விட்டு அகலுகிறது. எப்படி சூரியன் தோன்றிய உடனே கண்ணில் உள்ள இருள் விலகுகிறது, உலகத்து பொருள்களில் உள்ள இருளும் அகன்று போகிறது, அதுபோல நமது ஆணவமலமானது அறியாமை நம்மிடமிருந்து அகல்கிறது. அகல்வதன் விளைவாக திருவுருள் நமக்கு வருகிறது. ஆணவமலத்திலிருந்து நீங்கிய நிலையிலே நாம் அனுமான அறிவினாலே நாம் இந்த உயிர் இறைவன் ஆகியவற்றினுடைய பொது தன்மைகளை அறிகிறோம். திருவுருள் வருவதினாலே நாம் இவைகளை பற்றிய சிறப்பு உண்மைகளை எல்லாம் அறிந்து கொண்டு இந்த உண்மைகளை அனுபவப்படுத்தி நாம் இறைவனுடைய நிறைந்த அருளை பெற்று அவருடைய சிவானந்த பெருவாழ்வையை நாம் பெறுகிறோம் என்பது இந்த பாடல் நமக்கு சொல்லக்கூடிய கருத்து. இந்த நூலை தொடங்குவதற்கு முன்பு வேறு சில தகவல்களும் இந்த நூலை பற்றி, ஏன்னா இது உயர்ந்த நூல், இந்த உயர்ந்த நூலை பற்றிய சகல விதமான செய்திகளையும் நாம் அறிந்திருந்தால்தான் அந்த நூலை உள்ள புகு அந்த கோயிலுக்கு புகுவதற்கு முன்பு நம்ம இப்போ ஒரு ராஜகோபுரத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த நூலை பற்றி நல்ல தெளிவான உண்மைகள் தெரிந்தால்தான் நூலிலே ஈடுபாடு நமக்கு வரும் என்பதனால இதை பற்றி சிறப்பு செய்திகளை நாம் சிந்திக்க வேண்டிய நிலையில இருக்கிறோம். இந்த நூலுக்கு ஆசிரியர் பெயர், இந்த சிறப்பு பெயர்களே ஆசிரியர் பெயர் சொல்லப்பட்டது. அவருடைய மாணவர்களும் இந்த சிறப்பு பெயரை தங்களுடைய நூல்களிலே சொல்லியிருக்கிறார்கள். சித்தியார் மூன்றாவது பாடல்ல ஆசிரியருடைய பெயர் சொல்றேன், என்னை இப்பவத்தில் தேராவகை எடுத்து. தன்னுடைய சகப்பனாருக்கு குருநாதராக அமைந்தவர் இவருக்கு சீடராக இருந்தார் அந்த அருளந்தி சிவாச்சாரியார் சொல்கிறார், என்னை இப்பவத்தில் தேராவகை எடுத்து. முதல்ல அவர் வந்து அருணந்தி சிவாச்சாரிய சகலாகம புண்ணியர்னு பேரு. அவர் ரோட்ல போயிட்டே இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா பின்னாடி பல வண்டிகள் வருமா, அந்த வண்டிகள் எல்லாம் நிறைய நூல்கள் இருக்கி இருக்குமா, யாராவது அவர்கிட்ட வாதம் பண்ண வந்தா இந்த நூல்ல இருக்க ரெஃபரன்ஸ் எடுத்து காமிச்சிருவாராம், அவற்றை யாருமே ஜெயிக்க முடியாது. அப்படி சகலாகம் பண்டிதராக விளங்கியவர். ஆனால் அதுவரையிலும் ஞானம் வரவில்லை. இவரை இந்த ரெண்டு வயது குழந்தை அடைந்த பிறகுதான் அவருக்கு ஞானம் வந்தது. அவர் சொல்லுகிறார், என்னை இப்பவத்தில் சேராக எடுத்து இந்த பிறப்பிறப்பு சூழலில் இருந்து என்னை அவர்தான் விடுபடுத்தினார். இந்த சூழல் இருந்து என்னை காப்பாத்தினது இந்த மெய்கண்டார் தான். என் சித்தத்தையே தன்னை வைத்து குருநாதன் என்ன பண்றான், குருநாதன் மாணவருடைய சித்தத்தில் வந்து புகுந்து கொள்கிறான். அருளினாலே தாளினைகள் தலைமையில் சூட்டும் திருவடி விஷயத்தை தந்திருக்கான். அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, மின்னமர் பொழில் தூள் வெண்ணெய் மேவி வாழ் மெய்கண்டான், அவன் தான் மெய்கண்டார். அவனுடைய நூல் மெய்கண்டான் நூல், இந்த நூலுக்கு சிவஞான போதத்து இருக்கு. அவரு சொல்ற பேர் என்ன சிவஞான போதும், அவரு அந்த பேரை சொல்லல, மெய்கண்டான் நூல்னே பேர் சொல்றார். மெய்கண்டான் நூல் தென்னியில் கொண்டு, சென்னா தலைமையில் கொண்டு சைவ திறத்தினை தெரிக்கலுற்றாம், சைவ சித்தாந்த கொள்கைகளை, சைவ சித்தாந்த தெளிவுகளை, முடிந்த முடிவுகளை எல்லாம் நான் சொல்லுகிறேன் சொல்றார். அப்போ இந்த சிவஞான சித்தியாரில் உள்ள தெளிவான உண்மைகளை நான் மெய்கண்டாருடைய திருவருளினாலே பெற்றேன், சைவ திறத்தினை தெரிக்கலுற்றாம். அப்போ இந்த நூல் எவ்வளவு உயர்வான நூல் அப்படிங்கறது சொல்லப்படுகிறது. தன்னுடைய ஆசிரியன் யார் அப்படிங்கறத பெருமையோடு சொல்கிறார். இன்னொரு இருவாயிருபகுதுங்கிற ஒரு நூல் ரொம்ப அற்புதமான ஒரு செய்தியை சொல்லுகிறார். தன்னுடைய குருநாதன் சிவபெருமான் தான், சிவபெருமான் தான் குருநாதனாக இறங்கி வந்திருக்கிறான் அப்படிங்கிற சொல்றார். கண்ணுதலும் கண்டக்கரையும் கரந்தருளி, கண்ணுதல் நெற்றியிலே கண்ணுடையவன் சிவபெருமான், அந்த கண்ணை மறைத்துக் கொண்டாராம், அந்த கண்ணோட தோன்றி வரல. மெய்கண்டா வரும்பொழுது சிவபெருமான் நெற்றியிலே இருக்கிற கண்ணை மறைத்துக் கொண்டு விட்டார். கண்ணுதலும் கண்டக்கரையும் கரந்தருளி ரெண்டையும் மறைத்துக் கொண்டு மண்ணிடையின் மாக்கள் மலமகற்றும், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய விலங்கு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் இவருடைய மலத்தை எல்லாம், ஆணவ மலத்தை எல்லாம் அகற்றக்கூடிய வெண்ணெய் நல்லூர் மெய்கண்டான் பெயர், அவருடைய பெயர் ஆசிரியருடைய என்றொரு கால் மிகுவரில் ஒரு தர அவருடைய பெயரை சிந்தித்தால் போதும் வேரின்மை கை கண்டார். சிவபெருமானும் நானும் கலப்பினால் ஒன்று என்பதை நான் உணர்ந்து கொள்வோமா, சிவாபீதன் நமக்கு வந்துருவோம், மெய்கண்டார் மெய்கண்டார்னு சொல்லிட்டே இருந்தாலும் போதும் சிவாபீதன் நிலையை நாம் அடைவோம். அப்படிப்பட்ட மெய்கண்டான் உரைத்த நூல் இந்த நூல். மெய்கண்டான் என்றொரு கால் மிகுவரால் வேரின்மை கைகண்டார் உள்ளத்துக்கண், உயிரிலே ஒரு உண்மை விளங்கிவிடும் மெய்கண்டார் மெய்கண்டார் சொல்லிட்டு இருந்தா சிவாபீதம் வந்துடும், கலப்பினால் சிவபெருமான் நானும் ஒன்று என்று நாம் உணர்வோம் அப்படின்னு அவருடைய பெயரை இங்கு சொல்லுகின்றார். அதோடு கூட இந்த நூல் அடுத்தது இரண்டாவது, இந்த நூல் தமிழிலே செய்யப்பட்ட ஒரு முதல் நூல். இது தமிழர்களுக்காக, தமிழ் நாட்டிலே வாழக்கூடிய சான்றோர் பெருமக்கள் உய்வட வேண்டும் என்பதற்காக தமிழிலே செய்யப்பட்ட நூல் என்பதை அவரு இன்னொரு பாடல்ல, பரபக்கத்துல ஒரு பாடல், பரபக்கத்துல ஒரு பத்தாவது பாடல்ல இதை சொல்லுகிறார். போதம் மிகுத்தோர், இதை நான் விளக்கமா அடுத்தப்புல ஒரு இடம் வருகிறது அங்க நான் சொல்றேன். போதம் மிகுத்தோர் தொகுத்த பேதமைக்கே பொருந்தினோர் இவர்க்கு அன்றி கதிப்பால் செல்ல ஏது நெறி என்னும் அவர்களுக்கு அறிய முன்னாள் இறைவன் அருள் நந்தி தனக்கு இயம்ப நந்தி கோதில் அரு சனக்குமாரக்கு கூற கோலயத்தின் அவ்வழி எங்குருநாதன் கொண்டு தீது அகல எமக்களித்த ஞான நூலை தேர்ந்துரைப்பன் சிவஞான சித்தி என்றே. அப்போ என்னுடைய குருநாதன் இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் யாருக்கும் சொல்லியிருக்காருன்னா, மிகுந்த ஞானிகள் இருக்காங்களா ரொம்ப பக்குவம் அடைந்தவர்கள் அவர்களுக்கு நூல் வேண்டிய இல்லை. இன்னொருவர்கள் இருக்காங்க அவங்க வந்து உலகத்தை தவிர வேற ஒன்றும் தெரியாது, அவர்களுக்கு நூல் வேண்டிய இல்லை, என்ன சொன்னாலும் அவங்களுக்கு உள்ள போகாது. ஆகவே இரண்டு நிலையில் இல்லாமல் ஞானத்தை தேடுகிறவர்களுக்காகவே அவர்களுக்காக இந்த நூலை என்னுடைய குருநாதன் சொல்லியிருக்கிறான் என்று இது முதல் நூல் என்ற கருத்தை அவர் சொல்லுகிறார். உமாபதி சிவவும் இந்த கருத்து, இந்த நூல் முதல் நூல், இது ஒரு கருத்து இருக்கு, இது வடமொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டதுன்னு அதை மறுப்பதற்காக சொல்லக்கூடிய செய்தி இது, இது முதல் நூல் தான் அப்படின்னு. தேவர் பிரான் வளர்கையிலே காவல் பூண்ட திருநந்தி தேவர், இந்த நூல் எப்படி வருதுன்னு, அவர்கணத்து ஓர் செல்வர் பாரில் பரவிய சத்திய ஞான தரிசனிகள், அவர்கணத்து ஓர் செல்வர்ங்கிறது சனத்குமார், அப்புறம் பாரில் பாவிய சத்தியஞான தரிசனிகள் அடிபேர் பரஞ்சோதி மாமுனிகள், இதுவரை நாளும் அகச்சந்தானவர்கள் அதுக்கு கீழே பதியாம் வெண்ணெய் மேவிய சீர் மெய்கண்டான் சிறலார் மாறா விரவுகள் அருணந்தி விரலார் செல்வ தாவிலருள் மறைஞான சம்பந்தர் இவரை சந்தானத்து எமையாளும் தன்மையோரே ஆகவே வழி வழியாக இந்த நூல், இந்த ஸ்ரீஞான போத நூல் வழி வழியாக வருகிறது. நெய்கண்டார் இந்த நூலை தமிழிலே சொல்லியிருக்கிறார். தாய்மானவர் சொல்லியிருக்காங்க முதல்லயே, பொய்கண்டார் காணா புனிதமெனும் அத்வைத மெய்கண்டநாதன் அருள் மேவு நாள் என்னாலோ. ஆகவே மெய்கண்டநாதன் தான் இந்த நூலை செய்திருக்கிறார் என்று நம்முடைய அறியார்கள் எல்லாம் சொல்கிறார்கள். அப்புறம் உமாபதி சிவம் சொல்றார், தெரித்த குரு முதல்வர் உயர் சிவஞான போதம் செப்பினார். உயர் சிவஞான போதம்னு அந்த பெயரே கொடுத்து சொல்லுகிறார், செப்பினார். ஆகவே இது தமிழ் நூல், தமிழிலே மெய்கண்டாரால் இயற்றப்பட்ட நூல். இப்ப முதல் நூல் என்பது ஆகிறது. அந்த நூலுக்குள்ள பெயர் இப்பயே நான் சொல்லியிருக்கிறேன், நூலுக்குள்ள பெயர் சிவஞான போதம்னு யார் வச்சாருன்னு, சிவஞான போதம் என்பதை சிவபிரகாசத்திலே அவர் சிவஞான போதம் என்று இதற்கு என்னுடைய மெய்கண்டாரருடைய நூலுக்கு சிவஞான போதம் என்ற பெயர் என்பதை தெளிவாக சொல்லுகிறார். தெரித்த குரு முதல்வர் உயர் சிவஞான போதம் செப்பினார். அப்போ இந்த நூலுக்கு என்ன பெயர், இதனுடைய ஆசிரியர் சொல்லியிருக்கோம். அடுத்தது இது முதல் நூல், தமிழிலே செய்யப்பட்ட முதல் நூல். அடுத்தது இதனுடைய பெயர், தெரித்த குரு முதல்வர் உயர் சிவஞான போதம் செப்பினார். பின்பு அவர் புதல்வர் சிவஞான சித்தி விரித்தனர். அவர் புதல்வர் யாரு, அருளந்தி சிவம், அதாவது மெய்கண்டாருடைய புதல்வர், அதாவது ஞான புதல்வர்கள். இது சந்தான மரபு, குரு சந்தான மரபு. நம்ம அப்பா பிள்ளைங்கிற மரபு இது ஒன்று, இது உடல் சம்பந்தப்பட்டது, இது ஞான மரபு. அதனால முதலிலே சிவஞான போதம் மெய்கண்டார் அருளினார். அவருடைய புதல்வர் சிவஞான சித்தி விரித்தார். மற்ற அவர்கள் திருவடிகள் போற்றி விளம்பிய நூல் அவையிரண்டும் விரும்பி நோக்கி, அதுக்கு அடுத்ததாக மூன்றாவது ஆண்டாக வந்த மறைஞான சம்பந்த நூல் எதுவும் சைதுதான் நூல் எதுவும் செய்யவில்லை. செய்ததாக சொல்லுகிறார்கள், ஆனால் சைதுதான் நூல் சொல்லல. அதனால இந்த இரண்டு நூலையும் நான் பார்த்து ஆராய்ந்து அறிந்து இறைவனுடைய திருவுருள் கொண்டு துணை கொண்டு குருநாதர் துணை கொண்டு இதெல்லாம் ஆராய்ந்திருக்கிறேன். நோக்கி கருத்திலுரை திருவருளும் அந்த நூல்களையும் நன்றாக ஆராய்ந்து எனது அனுபவத்தில் எனக்கு தெரிந்து கொண்ட இறைவன் உணர்த்திய உண்மைகளும் இறைவன் நூலும் ஆகமங்களையும் என்னென்ன பண்ணிருக்கார் பாருங்க, தன்னுடைய குருநாதர்கள் செய்த நூல்களையும் அவர் வந்து அனுபவித்து அந்த உண்மைகளை உணர்ந்திருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக திருவருள் உணர்த்திய உண்மைகளையும் அறிந்து கொண்டிருக்கிறார். அதோடு கூட 28 ஆகமங்களில் உள்ள ஞானவாத செய்திகளையும் அறிந்திருக்கிறார். நூலும் கலந்து பொது உண்மை என கருதி யானும் அருத்தி மிக உரைப்பன் வளர் விருத்தம் நூறும் ஆசில் சோப்பிரகாசமாகும் என்றே என்று சோப்பிரகாசம் சொல்கிறார். இதுல என்ன குறிப்பு தெரிகிறார், நூலினுடைய பெயர் தெரிகிறது, தெரித்த குரு முதல்வர் உயர் சிவஞான போதும் செப்பினார் செப்பினர் என்பது. ஆகவே இது சரி, இது என்ன செய்தியை நமக்கு சொல்லுகிறது. அடுத்தது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த நூல் சிவஞான போதும் இது என்ன சொல்லுகிறது. ஞானம் என்பது உணர்வு, அது ஐயம் தெரிவு இல்லாமல் இதுவா அதுவாங்கிற ஐயம் வரக்கூடாது. திரிபுணர்ச்சி ஒன்றை மற்றொன்றாக உணரக்கூடாது, ரெண்டையும் தவிர்த்து உண்மையை நாம் உணர வேண்டும். அந்த ஞானம் என்பது மெய் உணர்வு. அந்த முதல்ல சொன்ன ஐயமும் திரிவும் நல்ல உணர்வு ஆகாது. அதனால எந்த உணர்வு வேணும் நமக்கு, மெய் உணர்வு வேண்டும். மெய் உணர்வு என்பதுதான் இங்கு சிவஞானம் என்று சொல்லப்படுகிறது. அந்த சிவஞானம் சிவனை உணரும் ஞானம். இந்த நூல் என்ன சொல்லுதுன்னா, சிவனை உணர்கின்ற ஞானத்தை நமக்கு சொல்லுகிறது. போதம்னா போதித்தல், ஐயம் திரிவுகளை நீக்கி தெரிய பண்ணுகின்ற காரியத்தை இது செய்கிறது. சிவனை உணரும் ஞானத்தின் கண் நிகழும் ஐயம், ஒரு தொகுத்து சொல்றேன், சிவனை உணரும் ஞானம் பெறுவதற்கு அதற்கு இடையிலே வரக்கூடிய ஐயம் திரிவுகளை எல்லாம் நீக்கி அந்த ஞானத்தை நமக்கு நிலை பெறுமாறு செய்யக்கூடிய நூல் இந்த சிவஞான போதம். இந்த நூல் இறை உணர்வு விளக்கத்தை நமக்கு செய்கிறது. இறையொருள் விளக்கம் இந்த நூலினால் நமக்கு கிடைக்கிறது. இந்த இது என்ன சொல்லுதுன்னா, இறையொருள் விளக்கத்தை நமக்கு தருகிறது. அந்த நூலினுடைய முக்கியமான கருத்து இறைவனை அடையக்கூடிய நெறியை, இறைவனை பற்றிய செய்திகளை சொல்கிறது. அடுத்தது இதை யார் கேட்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு கேட்பதற்குரியவர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் முதலே சொன்னது போல மக்கள் மூன்று தரத்தில் இருக்கிறார்கள். அதை நான் முதலே சிவஞான சித்தியார் சொல்லும் பொழுது சொல்லியிருக்கிறேன், மூன்று வகைகள் இருக்கிறார்கள். சாமு சித்தர், வை நைகர், பிராகிருதர் என்று மூன்று பேரு. அதை சிவஞான சித்தியார்னு சொல்கிறார், பண்டைநல் தவத்தால் தோன்றி பரமனை பத்தி பண்ணும் தொண்டரை தானே தூய கதியினில் தொகுப்பன். மார்க்கர் கண்ட நூல் ஓதி வீடு காதலிப்பவர்க்கு ஈசன் புண்டரிகத்தால் சேரும் பரிதனை புகழலுற்றாம். இப்ப சாமு சித்தர் என்பவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் நன்றாக தவம் செய்து முதிர்ந்த நிலையில் இருந்து அவர்கள் காலப்போக்கில் அவர்கள் மறைந்து மீண்டும் உலகத்திற்கு பிறக்கிறார்கள். பிறந்த உடனே அவர் எப்படி பிறக்கிறாங்கன்னா, ஞானத்தோடையே தோன்றுகிறார். சூரியன் எப்படி ஒளியோடு தோன்றுகிறதோ அப்படி பல பிறவிகளை செய்த தவத்தின் விளைவாக அவர் ஞானத்தோடு தோன்றுகிறார்கள். அப்படி ஞானத்தோடு தோன்றவர்கள் சிவனையே நினைத்து சிவமாம் தன்மை எழுதியிருப்பார்கள். அவர்களுக்கு எந்த நூலும் தேவையில்லை. அவர்கள் சாமுசித்தர் என்று பெயர். நன்றாக கேட்டு சிந்தித்து தெளிந்தவர்கள் அர்த்தம். சம் சித்தர், சம்னா நன்றாக, நல்லதிலெல்லாம் மேலான நல்லது எது? சிவம். நன்றுடையானை தீயதில்லானே. அப்படி சிவபெருமானை யார் சிந்தித்திருக்கிறார்களோ அவர்கள் சாமசித்தர்கள். இரண்டாவது இருக்கிறவங்க வைணைகர்னு பேரு. வினய பணிவான ஒழுக்கமுடையவர்கள், சீலமுடையவர்கள், வழிபாடு உடையவர்கள், இறைவனை பற்றிய தேடுதல் உள்ளவர்கள், ஞான தேடுதல் அவர்களுக்கு இருக்கிறது, இறைவனை பற்றி உண்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் உடையவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் ஞான சாத்திரத்தை கேட்டு சிந்தித்து முத்தி அடைய வேண்டும் என்ற விருப்பம் உடையவர்கள் இருப்பதனாலே இவர்கள் வைணிகர் என்று சொல்லப்படுகிறார்கள். இவர்களுக்குத்தான் இந்த நூல் சொல்லப்படுகிறது. நமக்கு தகுதி என்ன? தகுதின்னா தெரிந்து கொள்ள வேண்டும், இறைவனை பற்றி உண்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவலுற்று இருப்பவர்கள். அந்த ஆவல் தான் இங்கு தகுதி. இன்னொருத்தங்க இருக்காங்க பிராகிருதர். அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, பிரகிருதியில் உள்ள போகங்கள் தான் ரொம்ப, நாம் இந்த உலகத்தில் அடையக்கூடிய இன்பங்கள் தான் முக்தி, நாம் பாலியல் தொடர்பாக அடைகின்ற இன்பம் முக்தி, சாப்பாடுல சுவையாக சாப்பாடு முக்தி அப்படின்னு சொல்றாங்க. ஆகவே அவர்களுக்கு இந்த நூல் பயன்படாது, சொல்ல வேண்டிய அவசியம் அவர்களுக்கு கிடையாது. ஆகவே இந்த நூல் இந்த வைணையர்களுக்கு உரியதாக அமைகிறது. ஞான தேட்டம், ஞானத்தை யார் தேடுகிறார்களோ அவர்களுக்கு உரியதாக இந்த நூல். சரி, இந்த நூல் தோன்ற காரணம் என்ன அப்படின்னா, இந்த நூல் ஞான இறைவனை பற்றிய ஞானத்தை நமக்கு உணர்த்துகிறது, இந்த ஞானத்தை நிலைப்படுத்துகிறது. ஜீவனுத்துடன் கூட இந்த நூலை படிக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, தாம் பெற்ற ஞானத்தை இழக்காமல் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்களுக்கும் இந்த நூல் அந்த ஆசிரியரால் கருணையோடு நமக்கு அளிக்கப்படுகிறது. திரும்ப திரும்ப இந்த சிந்தனைகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆகவே இந்த நூல் ஜீவமுக்தர்களுக்காகவும் கூட செய்யப்பட்டிருக்கிறது, சாதகர்களுக்காகவும் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இதுக்கு காரணம் என்னன்னா, இன்னைக்குதான் ஆரம்பத்தில் இந்த ஞான சாத்திர பயிற்சியில் ஈடுபடுகிறவர்களுக்கும் இந்த நூல் பயன்படும், ஜீவமுக்தர்களாக இருக்கின்றவர்களுக்கும் இந்த நூல் பயன்படும், ரெண்டு பேரும் பயன்படும். இதனுடைய பயன் அப்படின்னா, இந்த நூலை படித்ததுனால என்ன பயன் கிடைக்கும் அப்படின்னு அடுத்த செய்தியை பார்த்தோம்னா, இந்த நூலால் தெளிவடைந்தவர்கள் பெறுகின்ற பயன் வீடு பேரு. நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த நூலை படித்தா என்ன கிடைக்கும்? வீடு. என்ன எதிலிருந்து வீடு? விடுதலை. வீடுன்னா விடுதலை, பேருன்னா நாம் அடையக்கூடிய பயன். நம்மிடமிருந்து பாசம் நீங்கும், நம்முடைய துன்பங்கள் எல்லாம் நம்ம விட்டு விலகி ஓடி போயிடும். அந்த இடத்துல என்ன வரும்? இன்பம் வரும், சிவப்பேரு நமக்கு வரும். ஆகவே பாசங்களிலிருந்து விடுதலையும் பயன் இந்த நூலை படிக்கிறதுனால. நமக்கு சிவப்பேரும் உண்டாகும், ஆகவே வீடு பேரும் உண்டாகும் இந்த நூலால. ஆகவே இது வீட்டு நூல் அப்படின்னு இதை வழங்கலாம். இந்த நூல் என்ன யாப்பில் அமைந்திருக்கிறது அப்படின்னா, என்ன அந்த நூலினுடைய அமைப்பு எப்படி அமைந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, இது முதல் நூலுக்கு இந்த மாதிரி யாப்பு சொல்றது வழக்கம் இல்லை. இருந்தாலும் இதை பற்றி யாப்பு என்ற ஒரு செய்தியை சொல்கிறார்கள். சிவஞான போதம் தொகுத்தல் யாப்பினது. தொகுத்தல் ஏன் தொகுத்தல்னா, இந்த விஷயங்கள் எல்லாம் பரந்துபட்ட விஷயங்கள். இந்த சிவஞான போதத்திற்கக்கூடிய செய்திகளை எல்லாம் மாபாரியத்தில் ஆயிரக்கணக்கான பக்கங்களில சிவஞான முனிவர் விரித்து சொல்லியிருக்கிறார். இதில் என்ன விஷயம் அடங்கியிருக்குன்னு, நமக்கு எவ்வளவு நமக்கு அறிவு மேம்படுதோ அந்த அளவுக்கு அதனுடைய விரிவுரை அமையும். ஆயிரக்கணக்கான பக்கங்களில் அதனுடைய விரிவுரை அமையும். அதையெல்லாம் தொகுத்து சொன்ன நூல் இந்த நூல். எல்லா சிந்தனைகளையும் தொகுத்து சொன்ன நூல். அதனால இது தொகுத்தல் யாப்புடையது அப்படின்னு சொல்றாங்க. தெரித்த குரு முதல்வர் உயர் சிவஞான போதம் தப்பினார், பின்பு அவர்தம் புதல்வர் சிவஞான சித்தி விரித்தனர்னு வந்திருக்கு. அப்ப சிவஞான சித்தியார் விரிவு நூல், அப்ப தொகுப்பு நூல் எது? சிவஞான போதம். அந்த எல்லா கருத்துக்களையும் எப்படி சொல்லியிருக்கிறார்? தொகுத்து சொல்லியிருக்கிறார். மிக 40 அடியில் மிக சுருங்கிய அளவில் இந்த செய்திகளை சொல்லியிருக்கிறார். இந்நூல் இந்த நூல் வந்து திட்பமும் நல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கிறது, நுட்பமாகவும் உண்மையான கருத்துக்களையும் சொல்லுகிறது. அதனால இந்த நூலுக்கு உரை எழுதும் பொழுது யாராவது தவறாக உரை எழுதலாம். இதுல உள்ள இருக்கிற விஷயம் ரொம்ப தொகுத்து சொல்லி இருக்கிறார் இல்லையா. அப்ப தொகுத்து சொல்லிருக்கும் பொழுது நுட்பமாக இந்த நூல் அமைந்திருக்கிறது. இந்த நூலை வந்து சொல்லும் பொழுது, அதுக்கு வந்து விளக்கம் கொடுக்கும் பொழுது அவருடைய கருத்தை ஏற்றி சொல்லிவிடலாம். அப்ப அந்த நூலுடைய நோக்கம் கெட்டு போயிடும் இல்லையா. அதற்காக என்ன செய்தார் இவரே, அந்த திருவண்ணாமலையில் பொல்லாப்பிள்ளையார் என்று இருக்கிற ஒரு சாமி இருக்கிறார், விநாயகர் பெருமான். அந்த பொல்லாப்பிள்ளையாருடைய அருளினாலே வார்த்திகம் என்ற உரையையும் எழுதியிருக்கிறார். அதனால உண்ணின் நகர்ந்த ஓர் உரை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அந்த வார்த்திகம் என்று ஒரு உரை எழுதியிருக்கிறார். அதுதான் மேற்கோள், ஏது உதாரணம் என்பதாக அது அமைந்திருக்கிறது. இந்த நூல் எந்த எல்லை, இந்த நூலுக்கு எல்லை எதுன்னா, இந்த நூலுக்கு தமிழ் கூறும் நல்லுலகம் எல்லையாக அமைகிறது. இந்த நூற்காலம் அப்படின்னா மெய்கண்டாருடைய காலம் சரியாக நம்முடைய தமிழர்களுக்கு வரலாற்று சிந்தனை ரொம்ப மிக குறைவு. அதனால அந்த வரலாறு என்பதை சரியாக நம்மாலே தெளிவாக உணர முடியாது இருக்கின்ற காலத்துல இந்த உமாவதி சிவாச்சாரியார் சங்கற்ப நிராகரணம் என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அதுல காலிவாகன சகாப்தத்தை குறித்து எழுதியிருக்கிறார். அதை வைத்து பார்க்கும் பொழுது மெய்கண்டாரது காலம் 1232 என்று தெரிகிறது. ஆகவே உத்தேசமாக இந்த காலம் இந்த நூலுக்குரிய காலமாக எழுதப்பட்ட காலமாக நாம் கொள்ளலாம். ஆக இவ்வாறு இந்த நூல் சிறப்பி பொருந்தியதாக மிக உன்னதமான கொள்கைகளை எல்லாம் நமக்கு சொல்வதற்காக அமைந்திருக்கிறது.